ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्य नरं सैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जय मुद्रे अष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भवदुत्तमश्लोके भक्तिर्बोधिनिष्ठिकी। श्रीमद्भागवतम् முதலாவது ஸ்கந்தம் எட்டாவது அத்தியாயம் குந்தி மாராயின் பிரார்த்தனைகள் பதம் 38. தேவயம் நாம ரூபாயம் யது பீசக பாண்டவா பவதோ தர்சனம் யர்ஹி ரிஷிகா நாமிவேசிதுஹு. தேவயம் நாம ரூபாப்யாம் யது பீசக பாண்டவா பவதோ தர்சனம் யர்ஹி ரிஷிகா நாமிவேசிதுஹு. மொழிவேற்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய ஸ்ரீல பிரபுபாத். ஒரு உடலில் இருந்து உயிர் மறைந்து விடும் பொழுது அக்குறிப்பிட்ட உடலின் பெயரும் புகழும் முடிந்து விடுகின்றன. அதே போலவே எங்களுடனேயே நீங்கள் இருக்காவிட்டால் பாண்டவருடையதும் யாதவருடையதும் மற்றும் எங்களுடையதுமான எல்லா புகழும் செயல்களும் உடனே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். பொருளுரை: பாண்டவர்களின் நல்வாழ்வுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே காரணம் என்பதை குந்தி தேவி நன்கு அறிந்திருந்தால் சந்தேகத்திற்கிடமின்றி பெயரிலும் புகழிலும் நன்கு நிலை பெற்றிருந்த பாண்டவர்கள் தர்மசூரூபியான ஜிஷ்ட மகாராஜனால் வழிகாட்டப்பட்டனர். மேலும் யாதவர்கள் சந்தேகமின்றி மிகச்சிறந்த நண்பர்களாவர். ஆனால் உணர்வின் வழிகாட்டில் இல்லாத உடலில் உள்ள புலன்கள் பயனற்றவையாக இருப்பதைப் போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிகாட்டில் இல்லையெனில் அவர்கள் அனைவரும் முக்கியமற்றவர்களாகவே இருப்பார்கள். பரமபுருஷரின் தயவினால் வழிகாட்டப்படாத எவரும் தனது கௌரவம் சக்தி மற்றும் புகழ் ஆகியவற்றினால் பெருமை கொள்ளக்கூடாது. ஜீவராசியில் எப்போதும் பிறர் ஆதரவில் இருப்பவர்கள் அவர். மேலும் முடிவாக நம்பக்கூடிய பொருளாக இருப்பவர் பகவானே ஆவார். எனவே நமது முன்னேற்றமான பௌதிக அறிவின் வாயிலாக எல்லா வகையான பௌதிக எதிர்த்தாக்குதல்களையும் நாம் கண்டுபிடிக்கக்கூடும். ஆனால் எதிர் செயல்கள் எவ்வளவு உறுதியாக பலமும் கொண்டவையாக இருந்த போதிலும் அவை பகவானால் வழிகாட்டப்படாதவையாக இருக்குமானால் அத்தகைய கண்டுபிடிப்புகள் அனைத்தும் படுதோல்வியிலேயே முடிவடைகின்றன. ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகையா சத்சுரு மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீம் ஸ்வரபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சகஜலம் சககனரகுநாதாந்தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ணசைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதாம் சகனலிதா ஸ்ரீவிசாகாம்ச. நமாவோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாகஸ்வாமிநிதி நாமினே நமாச்சாரிய பாதானிதாய கிருபதாயினே கௌரகததாமதாய நகரகிராமதாரிணே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நாமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே. ஜாய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஹரே கிருஷ்ணா. நம்ம கடந்த சில தினங்களா ஸ்ரீமத் பாகவதத்தில் குந்தி மகாராணிய பிரார்த்தனைகளை எடுத்து கலந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ குந்தி மகாராணிய பிரார்த்தனைகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த பிரார்த்தனைகள் மட்டுமே பிரபாதர் தனியாக ஒரு புத்தகமாகவே நமக்கு கொடுத்துருக்க சில குந்தி மகாராணியின் போதனைகள்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கு நம்ம எடுத்துட்டுருக்கிற ஸ்லோகம் பாகவதத்தில் 38வது ஸ்லோகம். கேவயம் நாம ரூபாபியம் யது பீசக பாண்டவ பவதோ தர்சனம் யர்ஹி ரிஷி காணாமி வேசிதுஹோ. இந்த ஸ்லோகத்தில் குந்தி மகாராணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உடலிலிருந்து உயிர் மறைந்து விடும்பொழுது அக்குறிப்பிட்ட உடலின் பெயரும் புகழும் முடிந்து விடுகின்றன. அதே போலவே எங்களுடனேயே நீங்கள் இல்லக்காவிட்டால் பாண்டவருடையதும் யாதவருடையதுமா மற்றும் எங்களுடையதுமான எல்லா புகழும் செயல்களும் உடனே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். குந்தி மகாராணி அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஆக்சுவலி இது எப்போ நடக்குதுன்னா, இந்த சம்பவம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்தில் யுதிஷ்ட மகாராஜா சக்கரவர்த்தி ஆகினதுக்கப்புறம் மகாபாரத யுத்தம் முடிஞ்சு அவர் துவாரையை கிளம்பிருக்கிறார். அவர் துவாரைக்கு கிளம்பும்பொழுது குந்தி மகாராணி அவருடைய பிரிவு தாங்க முடியாமல் அவர் முன்னாடி வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க, கிருஷ்ணர் நம்மளை விட்டு போகக்கூடாது, பகவான் எப்பவும் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு. அவங்க வந்து ரொம்ப எளிமையான பணிவான பக்தினால் அவங்க கிருஷ்ணர் முன்னாடி வந்து ரொம்ப அற்புதமாக அவர் துதித்து பாடுறாங்க. அப்படி குந்தி மகாராணி சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த பிரார்த்தனையும் எப்படி எதை வச்சு மையமாக இருந்ததுன்னா, குந்தி மகாராணியோட முழு பிரார்த்தனையும் கிருஷ்ணர் தங்களுடனே இருக்கணுங்கிறது தான் சார்ந்திருந்தது. எப்படி வந்து உயிரற்ற உடல் பயனற்றதோ, அதுபோல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லாமல் பக்தர்களால் உயிர் வாழ முடியாது. பக்தர்களுக்கு பகவானுக்கு வந்து பக்தரை தவிர வேறணும் தெரியாது, பக்தர்களுக்கும் பகவானை தவிர வேறணும் தெரியாது. இதை வந்து 9வது காண்டத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் வந்து துர்வாசமுனிகிட்ட சொல்கிறார், எனக்கு என்னுடைய பக்தனை தவிர வேறு எதுவும் தெரியாது, என் பக்தனுக்கும் என்னை தவிர வேறு எதுவும் தெரியாது. நான் எப்பவுமே அவனுடைய இதயத்தில் எப்பவுமே நான் இருக்கேன், என்னுடைய இதயத்தில் எப்பவுமே அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் தனக்கும் தன்னுடைய பக்தனுக்கும் எவ்வளோ ஒரு நெருக்கமான அன்பு பரிமாற்றம் இருக்குது அப்படிங்கிறத துர்வாசமுனிவர்கிட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வலியுறுத்துகிறார். குந்தி மகாராணி இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெறுமனே கேவயம் நாமரூபாபியம், பேர் புகழ் பேர் பேர் பட்டியல் மட்டும்தான் இருக்கும், சில சமயம் பேர் பட்டியல் கூட இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, ரெண்டு விதமான பெயர் பட்டியல் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்று பௌதீகமான பெயர் பட்டியல், இன்னொன்று ஆத்மீகமான பெயர் பட்டியல். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கோம், இந்த குடும்பத்தில் நம்ம வந்து கேட்டால் உங்களுடைய தாத்தா யார் அப்படின்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஆள்கள் வரைக்கும் நம்மளால் அவங்க பேரை சொல்ல முடியும், நான் இன்னொருடைய பையன், அவர் இன்னொருடைய பையன், அவர் இன்னொருடைய பையன். ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் பின்னாடி போனோம்னா நம்ம தாத்தா தாத்தாவுடைய தாத்தா அவங்க தாத்தாவுடைய பேரெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது, அதெல்லாம் காலப்போக்கில் மறைஞ்சு போயிடுது. அவங்க பேரும் புகழும் வந்து எப்பவுமே நிலைத்து இருக்கிறது இல்லை, அதுதான் இந்த ஜட உலகத்தில் உள்ளது. ஜட உலகத்தில் ஒருத்தர் இந்த உடலை விட்டு போயிடுறாருன்னா அதோட அவருடைய எல்லாமே முடிஞ்சு போயிடும், எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க ஜட உலகத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அவர் பிறந்து அவருடைய செயலெல்லாம் வந்து அந்த அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு போனது முற்று பெறுதுன்னு, ஆனால் இன்னும் சில தலைவருடைய பேரெல்லாம் இருந்துட்டு தானே இருக்குது அப்படின்னு நம்ம சந்தேகம் வரலாம் இல்லையா? அந்த சந்தேகம் எல்லாருக்கும் வரலாம். இன்னும் சில தலைவர்களாக இருக்காங்க, நாட்டுக்காக உழைத்தவங்க தலைவர்களாக இருக்காங்க, அவங்க பேர் கூட இன்னும் இருக்குது, அவங்க புகழ் கூட இருக்குது. ஆனால் அந்த பெயர் புகழுக்கும் ஆத்மீகமாக கிருஷ்ண உணர்வில் செய்யக்கூடிய பெயர் புகழுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு நம்முடைய வம்சத்தில் உள்ளவங்க வந்து, ஒருவேளை நம்ம வம்சத்தில் உள்ளவங்களோ இல்லை இந்த உலகத்தில் உள்ள தலைவர்களோ யாராவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தினால இன்னும் அவங்க புகழை நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம், அவர் இந்த வருஷத்தில் இருந்தார், அவர் இப்படி பண்ணார், அவர் அப்படி பண்ணார், அவர் அந்த நல்லது செய்தார், இந்த நல்லது செய்கிறான்னு சொல்லி சொல்லிக்கலாம். ஆனால் அது கிருஷ்ணரோடு சம்மந்தப்படலைன்னா அது பிரயோஜனம் இல்லை. கிருஷ்ணரோடு சம்மந்தப்படாத வரைக்கும் அந்த புகழ் கூட தற்காலிகமாக தான் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் அந்த புகழ் காலப்போக்கில் மறைஞ்சிடும். ஆனால் கிருஷ்ண உணர்வில் வரக்கூடிய ஆச்சாரியருடைய புகழ் இன்னும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, சில பிரபுபாதர், சில பக்தி சித்தாந்த சசி தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், சில கோஸ்வாமிகள், 6 கோஸ்வாமிகள், இந்த மாதிரி வைஷ்ணவனுடைய புகழ் இன்னும் இருக்குன்னா அது வந்து அது காலத்தில் அழியாது. இதுதான் ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் ராமாயணத்தில் சொல்கிறார். ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் ஹனுமானை வந்து சீதையை, ஆக்சுவலி ஹனுமான் வந்து சீதையை பார்த்துட்டு உடனே சந்தோஷமாக வந்து ராமர்கிட்ட சொல்வார். அப்போ ராமர் என்ன பண்ணுறாருன்னா அவர் அப்படியே கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணிடுறார், தன் கண்கள்னு வரக்கூடிய பிரேம நீர்னால அவரை அபிஷேகம் பண்ணுறேன், அவரை குளிப்பாட்டுறேன். ரெண்டு பேரும் அவ்வளோ ரெண்டு பேருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கும் ஹனுமானுக்கும் அவ்வளோ அன்பு பரிமாற்றம் ஏற்பட்டது. அப்போ ராமச்சந்திர பகவான் என்ன சொல்கிறாருன்னா, ஹனுமான் நீ செய்த இந்த சேவைக்கு வந்து எனக்கு என்ன கைமாறு செய்கிறதுனே தெரியல, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த உலகத்தில் ராமாயணம் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய புகழ் இருக்கும்னு. எப்பெல்லாம் இந்த உலகத்தில் ராமாயணம் இருக்கோ அது வரைக்கும் ஹனுமானுடைய புகழ். எப்படி பக்தர்கள் பகவானோட லீலையோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அவங்களுடைய பெயர் புகழ் எப்பவும் நிலைச்சிருக்கு, அப்படி பகவானோட சம்மந்தப்படலைன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நிலைச்சிருக்குமே தவிர அப்படியே நிலைச்சிருந்தாலும் அது பிரயோஜனமற்றதுதான், அது பிரயோஜனமற்றது. அதே மாதிரிதான் சரித்திரத்தில் புகழ் வாய்ந்த நிறைய அரசர்களை பற்றி நம்ம பேசலாம். நிறைய சந்திரகுப்த மௌரியன் ஒருத்தர் இருந்தார், அவுரங்கசீப் இருந்தார், அக்பர் இருந்தார், பாபர் இருந்தார், இந்த மாதிரி நிறைய சரித்திரத்தில் புகழ் வாய்ந்த கனிஷ்கர், அசோகர் இந்த மாதிரி உள்ள தலைவரை பற்றி பேசலாம். ஆனால் இந்த தலைவருடைய புகழ் அரசாங்க பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கலாம், அவங்க சில நல்ல காரியங்களும் செய்திருக்கலாம். ஆனால் அந்த தலைவருடைய புகழுக்கும் யுதிஷ்டிர மகாராஜ், பிரஹ்லாத் மகாராஜ், தசரத மகாராஜ், ஜனக மகாராஜ், பரீட்சித் மகாராஜ் இவனுடைய புகழுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவனுடைய புகழ் எப்படின்னா கிருஷ்ணரோட சம்மந்தப்பட்டிருக்கு. சாதாரணமான ஒரு ராஜாவுக்கும் பாகவத புராணத்தில் இடம்பெற்ற ராஜாக்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்க வந்து அவங்க கிடைச்ச பெயர், புகழ், கௌரவம் இது எல்லாமே வந்து கிருஷ்ணருடைய கருணையாக எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு வந்து பெயர் கிடைச்சிருக்கு, நான் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக இருக்கேன், நான் எஜமானனாக இருக்கேன், எல்லாரும் என்ன புகழ்றாங்க. சில சமயம் யுதிஷ்டிர மகாராஜ் நடந்து வரும்போது அவர் எல்லாரும் புகழ்வாங்க, அவர் 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 மேலே மலர் மாலை மலர் தூவுவாங்க, ஆயிரக்கணக்கான பேர் அவர் அவரோட முகஸ்துதி பண்ணுவாங்க. ஆனால் யுதிஷ்டிர மகாராஜ் அதனாலலாம் கவரப்படலை. காரணம் என்னென்னா அவருக்கு தெரியும், இது வந்து இது இந்த 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 பதவி வந்து நான் கிருஷ்ணருடைய சேவைக்காக எடுத்துட்டுருக்கேன், கிருஷ்ணர் தான் எனக்கு இது கொடுத்துருக்கார், எனக்கு புகழ் கிடைக்குது, எனக்கு பெயர் வருது, எனக்கு பதவி கிடைச்சிருக்கு, நான் ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னா அது கிருஷ்ணருடைய காரணமற்ற கருணை அப்படின்றத எடுத்துட்டு அவர் வந்து கிருஷ்ணருடைய பிரதிநிதியாக தான் செயல்படுறார். அந்த மாதிரி சான்றிதழ் உள்ள நிறைய ராஜ ரிஷிகளை நம்ம பாகவத புராணத்தில் பார்க்கலாம். அம்பரீஷ மகாராஜ், துருவ மகாராஜ், பிரியவரத மகாராஜ். பிரியவரத சக்கரவர்த்தி பௌதி உலமே வேணான்னு போயிட்டார். இந்த உலகத்தில் எதெல்லாம் ரொம்ப உயர்ந்ததாக நினைக்கிறாங்களோ அதை துச்சமாக நினைக்கிறாங்க பிரியவரத சக்கரவர்த்தி. இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தன் உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக இருக்கணும்னா உலகத்தில் எல்லாருமே என்ன பின்பற்றணும்னு நினச்சா அவங்க எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அவனுக்கு. அதுதான் அவங்க அடையக்கூடிய நிலையை நினச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு பெரிய லீடராகணும், ஒரு சாதாரணமான ஒரு மாநிலத்துக்கு தலைவராகிறதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ போட்டி போட்டுக்கிறாங்க, எவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க, எவ்வளோ ஆர்வம் காமிக்கிறாங்க. அதில் வயதாகிட்டால் கூட அந்த நாற்காலியில் இறந்து போகணும்னு நினைக்கிறாங்க. அந்தளவுக்கு அது மேலே மோகம் உள்ளவங்களாக இருக்காங்க. இந்த உலகத்தை நான் ஆட்சி பண்ணணும், இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்லுங்க, இப்போ ஒரு மாநிலத்தை ஆட்சி பண்ணுறதுக்கே அவங்க அவ்வளோ மோகம் இருக்குது அதில். ஆனால் பிரியவரத சக்கரவர்த்திக்கு வந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ண சொல்ல துளி கூட அவருக்கு மோகம் இல்லை. அவர் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் இந்த உலகத்துக்கு ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி அவர் காட்டுக்கு அனுப்புவாங்க. வனத்தில் போய் அவர் சில தவங்களை விரதங்களையும் பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த உலகத்தை ஆட்சி பண்ணுவார். அப்படி சுவயம்பூமுனை என்ன பண்ணிவிடுவார்னா, தன்னுடைய பையன் பிரியவரத ராஜாவை காட்டில் தவம் பண்ணுறதுக்காக அனுப்புவார். அப்படி பிரியவரத ராஜா தவம் பண்ண போகும்போது அங்கே நாரதமுனியருடைய சங்கம் ஒரு கிடைக்கும், ஆச்சாரியர் சுத்த பக்தர். இப்போ நாரதமுனியுடைய சங்கம் கிடைச்ச உடனே அவர்கிட்டருந்து ஆத்மீய விஷயங்களை கேட்டு கேட்டு பிரியவரத ராஜாவுக்கு பௌதிகத்தில் துளி கூட பட்டதெல்லாம் போயிடும். என்னுடைய லட்சியம் வந்து இந்த மனித வாழ்க்கை லட்சியம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அடையிறது, அதுதான் சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. அப்போ நான் வந்து இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டு எனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, அது வந்து தற்காலிகமானதுதான், அதில் எனக்கு பெயரோ புகழோ வசதியோ எனக்கு தேவையில்லை அப்படின்றதுல துச்சமாக விட்டுட்டு அவர் வந்து பௌதி அவர் திரும்ப வரவே இல்லை, அவர் அந்த வனத்திலேருந்து திரும்ப வரவே இல்லை. இங்கே சுவயம்பூமனுக்கு என்ன ஆடுன்னா, நான் வந்து எனக்கு ரொம்ப வயசாகிட்டே இருக்கு, என்னுடைய பையன் வந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு அவர் தன்னுடைய பையனுக்காக காத்திருக்கார். பாருங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு விசேஷம்னா, அவர் வந்து அந்த பொறுப்புலேருந்து விடுபடும் நினைக்கிறார், இவர் அந்த பொறுப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறார். நான் வந்து என்னுடைய லட்சியம் பகவான் அடையாது, நான் எதுக்கு பௌதிக பொறுப்பு ஏற்றுக்கணும். அவர் என்ன நினைக்கிறார், இவ்வளோ காலம் நான் வந்து கிருஷ்ணர் அவர் பாட்டுற விஷயம் வேற, சுயம்பூமனை எப்படி பார்த்தார்னா எனக்கு இந்த பொறுப்பு பகவான் கொடுத்துருக்கார், இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பு பகவான் கொடுத்துருக்கார், இவ்வளோ காலம் நான் செய்துட்டேன், இனி நான் வந்து பகவான்கிட்ட போகணும். அவர் வந்து வயதாயிட்டா கூட என்ன நினைச்சாரு, அந்த என்னுடைய கடமை முடிஞ்சது, அந்த பையன் எப்போ பொறுப்பு எடுத்துன்ற சூழ்நிலை வந்துட்டானோ அப்போ நான் இதில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் இப்போ உள்ள தலைவர்கள்லாம் அதுக்கு நேர்மாறாக இருக்காங்க, வயசாகி உடம்புல ஒரு துளி கூட சக்தி இல்லாதப்ப கூட எப்படியாவது வந்து வீல் சேர்லாம் வந்தாவது இந்த உலகத்தை இந்த மாநிலத்தை வந்து நிர்வாகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் திருதராஷ்டிரம் இருந்தார். கண் பார்வை இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த அரியாசனத்தில் உட்காந்து அஸ்தனாபுரத்தில் சக்கரவர்த்தியாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஏன் பயந்து ஆகணும், அவ்வளோ பற்றுதல், அவ்வளோ மோகம். அது ஜனசிய மோகோயம் அகம்பமேதி, நான் இந்த உடல்ங்கிற காரணத்தினாலையும் அந்த உடல் மேலே ஏற்பட்டுள்ள உடல் அது சார்ந்த உறவினர்கள் மேலே உள்ள மோகத்தினாலையும் அந்த பதவியின் மேலே உள்ள மோகத்தினாலையும் அவங்க அதில் பித்து பித்தி போயிருக்காங்க. ஆனால் சுயம்பூமி என்ன பண்ணுவார்னா, அவர் புரிஞ்சிடும் இந்த மாதிரி பிரியவரதா வந்து அவருக்கு ஆர்வம் இல்லை திரும்ப வந்து இந்த பொறுப்பு ஏற்றுக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணுவார்னா, சுவயம்பு மனு எங்கே நான் வந்து சொன்னால் அவர் கேட்க மாட்டாரோ, அல்ல நாரத முனிவர் வந்து அதுக்கு என்ன நினச்சிருவாருன்னு சொல்லிட்டு பிரம்மதேவரை கூட்டிகிட்டு வந்துடுவேன். பிரம்மதேவர், பிரகஸ்பதி, அப்புறம் சுவயம்பு மனு எல்லாரும் வராங்க. வந்து அந்த இடத்துல பேசும்போது நாரத முனிவருடைய குரு பிரம்மா. இப்போ பிரம்மா குருதேவர் வந்து சொல்லும்போது நாரத முனி அது மறுக்க முடியாது. அதே சமயம் பிரியவரதாவும் பூர்வாச்சாருடைய வேண்டுகோளை நிராகரிக்க முடியாது. அதனால பௌதிக வாழ்க்கையில் பற்றுதலே இல்லாதவர் கொண்டு வந்து பௌதிக வாழ்க்கையில் உட்கார வச்சாங்க. பிரியவரத ராஜாக்கு துளி கூட அதில் ஆர்வம் இல்லை இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணணும். ஆனால் அவர் அதை எடுத்துட்டார். எடுத்துட்டு எப்படி செயல்பட்டார், அதில் பற்றின்றி தான் செயல்பட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த இந்த இதெல்லாம் வந்து என்னை வந்து கவர போகிறதில்ல, இந்த வசதி பெயர் புகழ் இதுக்கெல்லாம் நான் வந்து மயங்கக்கூடிய கிடையாது. பெயருக்கு தான் அந்த உலக சக்கரவர்த்தியாக இருந்தார். ஆமாம், பத்மபத்ரை பாம்பசா பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தப்தா கரோதிய நித்தியதே பசபாவிய பத்மபத்ரம். கிருஷ்ணர் சொல்கிறார், பத்திரம் தாமரை இலையில் எப்படி தண்ணீர் ஒட்டாதோ அது போல் அவர் அந்த பௌதிய புலன்ப விஷயங்களால் மோகத்தினால் அவர் கவரப்படலை. சார், இந்த மாதிரி சக்கரவர்த்திகளும் வாழ்ந்திருக்காங்க, அதனால பாகவத்தில் அவங்களோட பேர் இடம்பெற்றிருக்கு. நிறையா சக்கரவர்த்திகள் வாழ்ந்திருக்காங்க இல்லையா, நம்ம வரலாற்றை எடுத்து படித்தோன்னா அந்த முகமது, இந்த முகமது, அப்புறம் அசோகர், கணிஷ்கர், சந்திரகுப்த மௌரியர், அவ்வளோ பெரிய ராஜாக்களை இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க புகழ் அவங்க பேர் அவங்க புகழ் இருக்கு, அவங்க பேர் இருக்குது. இன்னும் வரலாற்று பாட புத்தகங்களை குழந்தைகள்லாம் படிக்கிறாங்க. ஆனால் அந்த பேர் புகழுக்கும் பிரியவரத சக்கரவர்த்தி, துருவ மகாராஜ் இவங்களுடைய பேர் புகழ் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இவங்களுடைய பேர் பாகவதத்தில் இடம்பெற்றிருக்கு. காரணம் என்னது, கிருஷ்ணரோட சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க கிருஷ்ணருடைய பிரதிநிதியாக இருந்து வெறுமனே கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறதா வேண்டிதான் ஏற்றுனாங்க. இந்த பிரலாத மகாராஜ் நரசிம்மர் சொல்கிறார், பிரலாத் இரண்டே கஷ்டம் வதம் பண்ணதுக்கப்புறம் நரசிம்மர் நரசிம்மர் என்ன பண்ணுறாருன்னா, பிரலாதர் இந்த மூணு உலகத்து சக்கரவர்த்தி ஆகிட்டார். பிரலாத் சொல்கிறார், பகவானே எனக்கு வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது, இந்த பௌதி உலகத்தோடு நான் தொடர்பு கொள்ளதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குன்னு. இப்போ நரசிம்மர் சொல்கிற, உன்னை என்ன செய்திட முடியும், நீ எப்போவுமே என்னுடைய உணர்வில் இருக்க, நீ எப்பவும் எனக்கு பக்தி பண்ணிட்டுருக்க, உனக்கு வந்து துள்ளி கூட பௌதியத்தில் பட்டத்தில் வராது, அதனால் நீ பயந்துக்க வேணாங்க, தைரியமாக இருக்கு. அந்த பிரலாத் மகாராஜ் ஏற்றுட்டார் நரசிம்மருடைய வேண்டுகோள், நரசிம்மருடைய விருப்பத்தினால், பகவானுடைய விருப்பத்தினால தான் பக்தர்கள் ஏற்றுக்கிறாங்க. இல்லாட்டி யுதிஷ் மகாராஜுக்கு இது யுத்தமே தேவையில்லையே, அவர் வேணாம் தானே சொல்லிட்டு இருந்தார், எனக்கு இது தேவையில்லை அவசியம் இல்லைன்னு. ஆனால் கிருஷ்ணர் அதை விரும்பினார். கிருஷ்ணர் விரும்பினாங்கிறதுக்கு வேண்டி தான் யுதிஷ் மகாராஜ் ஹஸ்தினாபுரத்தோட அரியணை ஏற்றுண்டார். கிருஷ்ணர் விரும்பினாங்கிறதுக்கு வேண்டி தான் யுதிஷ் மகாராஜ் ராசி யாகம் பண்ணார். அவர் ராசி யாகம் பண்ணிச்சு எல்லாரும் வற்புறுத்துவாங்க, நீங்கள் வந்து ரொம்ப தகுதி உள்ள அரசர், நீங்கள் ராசி யாகம் பண்ணலாம், கட்டாயம் நீங்கள் பண்ணணும். ஆனால் யுதிஷ் மகாராஜ் யார் சொல்லியும் கேட்கல. கடைசியில் அவருக்கு ஒரு என்ன வரும், சரி இது கிருஷ்ணர் விரும்புகிறாரா, நான் ராசி யாகம் பண்ணுறது கிருஷ்ணர் விரும்புவாருன்னு நான் பண்ணுறேன். அப்போ கிருஷ்ணர் வந்து சொன்னார், யுதிஷ்டிரா நீ பண்ணலாம். அப்போ கிருஷ்ணருக்கு இதில் விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் யுதிஷ்டிர மகாராஜ் பண்ணார். அதுலேயே அவர் ஒரு ரகசியம் என்னென்னா, இந்த ராசி யாகம் வந்து என்னுடைய புகழுக்காக இல்லை, இந்த ராசி யாகம் பண்ணுறது மூலமா கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள் இந்த உலகத்துக்கே நான் அறிவிக்க போகிறேன். அந்த அந்த ராசி யாகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான்கிறதுக்காக அவரை வந்து அந்த முதல் மரியாதை ராசி யாகத்தில் கிருஷ்ணர் தான் முதல் மரியாதை கொடுத்தார் இல்லையா. யுதிஷ்டிர மகாராஜா வந்து அந்த சேவையை வந்து எப்படி எடுத்துக்கிட்டார், கிருஷ்ணர் பண்ண சொன்னாலும் தன்னுடைய புகழ், நான் ஓ நான் ராசி யாகம் பண்ண என்ன எல்லாம் புகழ்வாங்க, இத்தனை நூற்றாண்டில் யுதிஷ்டிர மகாராஜ சக்கரவர்த்தி இருந்தார், இவ்வளோ இவ்வளோ ராசி யாகம் பண்ணியிருக்காரு, அவர் இது பண்ணார் இது பண்ணார், அந்த புகழுக்காக அவர் செய்யலை. இந்த நூற்றாண்டில் யுதிஷ்டிர மகாராஜ் இருந்தார், கிருஷ்ணருடைய பக்தராக இருந்தார், அவர் கிருஷ்ணருடைய விருப்பப்படி தான் செயல்பட்டார். கிருஷ்ணர் என்ன விரும்பினாரோ அதை தான் அவர் செய்தார், கிருஷ்ணருடைய விருப்பத்துக்கு எதிராக அவர் செய்யவே இல்லை. அது மட்டும் இல்லை, அவருடைய செயல் மூலமாக கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான் இந்த உலகத்துக்கு காமிச்சார். அதுதான் யுதிஷ்டிர மகாராஜாக்கும் மற்ற அரசர்களுக்கு உள்ள வித்தியாசம். ஸோ இவங்க எல்லாமே வந்து கிருஷ்ணரோட சம்மந்தப்பட்டவங்க. அதனால கிருஷ்ணா தன்னுடைய பக்தரில் சில சமயம் மிக உயர்ந்த பதவியில் அவங்களுக்கு நிறைய புகழ், நிறைய வசதி இதெல்லாம் கொடுப்பார். அதை வந்து சில சமயம் பக்தர்கள் அதை வந்து தவறாக பயன்படுத்திக்கிறது உண்டு. குறிப்பாக நம்ம இந்திரன் எடுத்துட்டோன்னா, இந்திரன் வந்து ஒரு பக்தர் தான், ஆனால் அவர் யுதிஷ்டிர மகாராஜ் மாதிரியோ பிரலாதர் மாதிரியோ ஒரு தூய்மையான பக்தர் கிடையாது. அவர் சகாமா பக்தர், பக்தர்லேயே நிறைய வகை இருக்காங்க, அகாமா, சர்வகாமா, மோக்ஷகாமா, ஆசை இல்லாத பக்தி செய்கிறவங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு பக்தி செய்கிறவங்க, மோக்ஷ அடையணும்னு சொல்லி பக்தி பண்ணுறவங்க. ஸோ இப்படி இந்திரன் போன்ற தேவர்களும் பக்தர்கள் தான், அவங்க பகவானால் மிக உயர்ந்த இடத்துல வைக்கப்படுறாங்க. குறிப்பாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புராணங்களில் இந்திரன் யாகம் செய்கிறாருன்னா பகவான் விஷ்ணுவை நேரடியாக வந்து அந்த யாகத்தில் உள்ள ஆவிர்வாகத்தை ஏற்றுக்குவார். அப்போ எந்த அளவுக்கு அவர் பகவான் மேலே பக்தி உள்ளவராக இருக்கும் இல்லையா. இந்திரன் ஒரு யாகம் செய்யும்போது அந்த பகவானே நேரடியாக வந்து அந்த ஆவிர்பாவத்தில் அந்த யாகத்தில் போகக்கூடிய பிரசாதத்தை ஏற்றிருக்கிறாருன்னா அப்போ இந்திரன் ஒரு சாதாரணமாக நபராக நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட இந்திரன் கூட சில சமயம் தவறு செய்கிறதுண்டு தன்னுடைய பதவியினால். நம்ம நிறைய பார்க்குறோம் பாகவதத்தில். ஆமாம், அந்த பதவியில் இருக்கிறது எதுக்காக? கிருஷ்ணர் அந்த பதவி கொடுத்தது சேவை பண்ணுறதுக்காக. ஆனால் இந்திரன் அதை வந்து என்ன பண்ணுறது, சில சமயம் அகங்காரம் வந்து இந்திரன் போன்ற தேவர்கள் கூட அகங்காரம் வந்து அவர் என்ன பண்ணுறார், சில சமயம் அந்த அகங்காரத்தினால அவர் தன்னுடைய நிலையில் நிலையை மறக்கும் பொழுது, பகவானுடைய நிலையை ஏற்றுக்கொள்ள மறக்கும் பொழுது பகவான் அவருக்கு அறிவுறுத்துவார், நீ வந்து தனித்து செயல்படக்கூடியவன் கிடையாது, உனக்கு தனி சுதந்திரம் கிடையாது, எல்லாமே என்னுடைய கருணையில் நடக்குதுங்கிறத உன்னுடைய அவனுடைய அகங்காரத்துக்கு கிருஷ்ணன் மெயினாக போகுது. அகங்காரம் போகும்போது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா கிருஷ்ணர் தான் பகவான். அகங்காரம் இருக்கும்போது கிருஷ்ணனுடைய இருப்பை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒத்துக்காது, அந்த பொய் அகங்காரம் தடுக்கும். அதுதான் இந்த ஜட உலகத்தில் நடக்குது. நிறைய தலைவர்களுக்கெல்லாம், நிறைய தலைவர்கள், விஞ்ஞானிகள், பௌதிகத்தில் முன்னேற்றம் அடைந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பொய் அகங்காரமே தடுக்குது கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்றதுக்கு. அந்த மாதிரி இந்திரனுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்திரனுடைய நிலையில் நிறைய சம்பவத்தை எடுத்து பார்க்கலாம். ஒரு சமயம் இந்திரன் ஆகாச மார்க்கமாக தன்னுடைய ஐராவதம் யானையில் வந்துட்டுருக்கார். ஐராவதம் யானை பயங்கர பிரம்மாண்டமான, அவ்வளோ ஒரு தேஜஸாக இருக்கும், அவ்வளோ வெள்ளை கலரில் கண்கள் அப்படி கருப்பு கலரில் தந்தங்கள், நாலு தந்தங்கள் இருக்கும். அந்த ஐராவதம் யானை மேலே உட்காந்து வந்துட்டுருக்கார். எது தரப்பில் துர்வாச முனிவர் வந்துட்டுருக்கார். அவர் ஒரு அழகான மாலை அணிஞ்சிருந்தார், ரெண்டுமே ஒரு விசேஷமான ஒரு மலை மன மாலை, ஃபாரஸ்ட் ஃப்ளவர். அந்த மாலையை வந்து இந்திரனை பார்த்த உடனே துர்வாச முனிவர் இந்திரனு கொடுக்குறார். இந்திரன் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த மாலையை வாங்கிட்டு ஐராவதி யானை கொடுத்துருவார். அது என்ன பண்ணிடும், மா யானைக்கு என்ன தெரியும் அதோடைய மகிமை, அது காலில் பொட்டெல்லாம் மிதித்து அந்த மாலையை அவமதிச்சு இப்போ துர்வாசனுக்கு ரொம்ப கோபமாக. நான் இவனுக்கு வந்து ஒரு இவன் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கான்னு சொல்லி இவனுக்கு மரியாதை கொடுத்தா இவன் வந்து என்னை அவமதிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் சவிப்பார். நீ வந்து உன்னுடைய எல்லா ஐஸ்வர்யங்களையும் இழந்துடும், இழந்து நீ நடுத்தருவோட நிற்கும். இப்படி தான் சில சமயங்களில் பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு இந்த மாதிரிலாம் அறிவுறுத்துவார். அவனுடைய அகங்காரத்தினால் எல்லாமே அவன்கிட்ட இருந்து பறிக்கப்படும். அதே மாதிரி தக்ஷ பிரஜாபதியோட லைஃப்லேயும் நடந்தது. தக்ஷ என்ன நினச்சிட்டாருன்னா, அவன் தன்னுடைய தக்ஷனத்துடைய பதவியோட கர்வத்தினால சிவபெருமான மதிக்க தவறிட்டார். சிவபெருமான ஒரு சுத்தமான வைஷ்ணவர், வைஷ்ணவான மெதா சம்பு, வைஷ்ணவர்லேயே முதல் தரமான வைஷ்ணவர், உன்னதமானவர். அப்போது தக்ஷன் அவர் நினச்சிட்டார், என்ன நான் சிவபெருமான என்னை விட உயர்ந்தவர என்ன அப்படின்னு அவருக்கு மரியாதை. உண்மையில் சிவபெருமான் வந்து அந்த யாகத்தில் வந்து தேவர்கள் நடத்தக்கூடிய யாகத்தில் சிவபெருமான் அமர்ந்திருந்தார். அவர் வந்து அவர் பகவானுடைய ஸ்மரணத்தில் இருந்ததுனால அந்த சமயத்தில் அவர் தக்ஷனை கவனிக்கலை. ஸோ தக்ஷன் எப்படி எடுத்துகிட்டு இருக்கணும், சரி அவர் வந்து சமாதி நிலையில் இருந்தார், அவர் வந்து உன்னதமான நிலையில் இருந்தார் அப்படின்னு எடுத்துக்காம, ஓ இவருக்கு ரொம்ப அகங்கார் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ரொம்ப ஏளனம் பண்ணி பேசுவார். அவர் என்ன ஏளனம் பண்ணி பேசினாலும் சிவபெருமானுடைய உன்னதமான குணம் என்னென்னா, அவர் அங்கிருந்து ஒரு வார்த்தையும் பேசாமல் எந்திரிச்சு போடுவார். இதுதான் ஒரு சுத்த பக்தருக்கும் பக்தர் அல்லாதக்குள்ள வித்தியாசம். தக்ஷன் வந்து ரொம்ப உயர்ந்த பதவியில் இருந்தார், ஆனால் அகங்காரத்தினால ஒரு பக்தனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியல. வைஷ்ணவ அபராதம் பண்ணார். கடைசியில் என்ன ஆயிடுச்சு, சிவபெருமான் குடும்பமாக பொறுமையாக இருந்தார். அவர் ரொம்ப அவருடைய அகங்காரம் அதிகமாகும் போது சிவபெருமான ஒரு நல்ல பாடத்தை கற்பிச்சார் இல்லையா. வீரபத்திர போய் அவன் தலையை வெட்டிடுவார், தலையை வெட்டி கடைசியில் ஆடோட தலையை எடுத்து வச்சுக்கான். இதுதான் உனக்கு இங்கே உன்னை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது ஞாபகம் வரணும், நீ வந்து நான்கு அகங்காரம் இருந்ததுனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்போ நாடு தலை பார்த்தாங்கன்னா எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க, ஓ நம்மளும் உஷாராக இருக்கணும், பக்தர்கள்ட்ட அபராதம் செய்யக்கூடாது, அகங்காரப்படக்கூடாது, கர்வப்படக்கூடாது. அப்போ பெயர் புகழ் பதவி இதெல்லாமே வந்து கிருஷ்ணருடைய கருணினால் கிடைக்கூடியதை தவிர நம்மளுடைய சொந்த முயற்சினாலும் இல்லை. ஆனால் ஜட உலகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதோடைய சொந்த முயற்சினாலெல்லாம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. அந்த சொந்த முயற்சினால் கிடைக்குதுன்னு நினைக்கிறது முதல் தப்பு, அதுக்கப்புறம் அதில் கர்வப்படுறது அதோட பெரிய தப்பு இல்லையா. சந்த முயற்சினால் பேர் புகழெலாம் வருதுன்னு நினைக்கிறாங்க. அவனுக்கு தெரியாது எனக்கு வந்து புகழ் வருது பேர் வருதுன்னா, ஓகே நான் வந்து இது முன்ஜென்மத்தில் தான் புண்ணியம் செய்திருக்கணும், இது கிருஷ்ணனுடைய கருணையாக தான் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்க தெரியாதுங்க. அவங்களோ நான் என்ன நாங்கள் முயற்சி பண்ணோம், எங்களோட முயற்சியில் நடந்தது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது. நிறைய இந்த உலகத்தில் தன்னைத்தானே புகழ்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாரும் கிடையாது, நான் என்ன அது நடந்திருக்காது, என்னால் தான் அப்படி நடந்தது, நாங்களாம் இப்படி இது பண்ணோம் இப்படி. ஸோ இப்படி இந்த ஜட உலகத்தில் உள்ளவங்க ஒரு நிலையை அடையும் போ அடையிறது வந்து அவங்க நினைக்கிறாங்கன்னா என்னுடைய சொந்த முயற்சினா அடையுதுன்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் ஒரு பக்தன் என்ன நினைக்கிறாருன்னா, அவனுக்கு புகழோ பேரோ இதெல்லாம் வரும்போது அது பகவானுடைய கருணையை எடுத்துன்றது. நல்லதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. சத்திய அனுக்கம்போ சுசமீக்ஷமானோ புஜ்ஜான ஏவாத்ம கிருதம் விபாகம். என்ன சொல்றதா பாகவதத்தில், ஒருத்தனுக்கு கஷ்டம் வரும்போது அவனுக்கு நிறைய துன்பங்கள் வருது, கஷ்டங்கள் வருதுன்னா அவன் அதை எப்படி எடுத்துக்கணுமா, இது வந்து என்னுடைய முன்ஜென்ம கர்மமாக இருக்கணும், இல்லை கிருஷ்ணனுடைய கருணையாக இருக்கணும், நான் ஏதோ முன்ஜென்மத்தில் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன், அந்த பாவத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படணும், ஆனால் கிருஷ்ணனுடைய கருணையினால் எனக்கு இவ்வளோதான் கஷ்டம் வந்திருக்கு, அப்படி எடுத்துக்கணும் தனக்கு துன்பம் வரும்போது. அப்போ பகவானை குறை சொல்லக்கூடாது. ஜட உலகத்தில் வந்து அது நேர்மாறாக செய்வாங்க. ஒரு சுத்த பக்தனுக்கு கஷ்டம் வரும்போது அவர் எப்படி நினைச்சுக்கிறாருன்னா, இதனுடைய முன்ஜென்ம கர்மம்னு எடுத்துக்கிறார். ஆனால் பக்தர் இல்லாதவங்க, இல்லை பக்தியில் ஆரம்ப நிலையில் உள்ளவங்க, இல்லை பக்தி பாதையில் பக்குவம் அடையாதவங்க என்ன நினச்சிருவாங்க, நான் ஹரிகிருஷ்ண ஏக்கத்துக்கு போகிறேன், நான் ஜபம் பண்ணுறேன், நான் புஸ்தகங்கள்லாம் படிக்கிறேன், அவங்க சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன், ஏகாதசி வரதற்கு அப்பயே எனக்கு கஷ்டம் வருது. அது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க இன்னும் பக்தி தொண்டில் பக்குவம் அடையலை நடத்தும். எப்போ வந்து பக்தி தொண்டில் பக்குவம் அடைய ஆரம்பிக்கிறோமோ, பக்குவம் அடைஞ்சிட்டே வரமோ, அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை உணர முடியும். என்னோட துன்பங்களுக்கெல்லாம் என்னுடைய முன்ஜென்ம கர்மம் தான் காரணம். அதே சமயம் அவனுக்கு புகழ் வரும்போது அது தன்னுடைய முயற்சின்னு எடுத்துக்கிறது இல்லையா, என்னுடைய முயற்சினால்தான் எனக்கு புகழ் வந்தது, என்னுடைய முயற்சினால்தான் நான் வசதி வந்தது அப்படின்னு. அப்போ அந்த பக்தன் எப்படி எடுத்துக்குவான்னா, எனக்கு இப்போ அந்த புகழ் வந்திருக்கு, எனக்கு பேர் வந்திருக்குன்னா அது கிருஷ்ணனுடைய கருணை தான். அப்போ ஒரு பக்தர் தனக்கு கஷ்டம் வரும்போது பழியை தம்மேல போட்டுக்குவார், தனக்கு புகழ் வரும்போது பழி அதை வந்து பகவான்கிட்ட கொடுத்துருவார், பகவானுடைய கருணையினால்தான் வந்தது. அப்படி யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்க வந்து வைகுண்டத்தில் தங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி நுழையலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா யாராவது கேட்பாங்களே, ஏன் இந்த வீட்டுக்குள்ளே வந்த, யார் உங்களுக்கு, யார் கேட்ட வந்த, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அப்படி யாருமே கேட்க மாட்டாங்க. நம்ம சொந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நம்மளை யாருமே அதிகாரப்படுத்தி கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் யார் பக்தி செய்கிறாங்களோ, தனக்கு கஷ்டம் வரும்போது பழியை தன்மேலே போட்டுட்டும், தனக்கு சந்தோஷங்களோட சுகமாக வரும்போது அந்த கிருஷ்ணோட கண்ணியை எடுத்துக்கிறவங்க வைகுண்டத்தில் நுழைய தகுதி வாய்ந்தாங்க. சொந்த அவங்க சொந்த வீட்டில் உள்ள நிலையிற மாதிரி நிலையலாம். எப்படி ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் நிறைய உதாரணங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க, நம்ம பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு நிறைய உதாரணங்கள், பெயர் புகழ் இதெல்லாம் வந்து கிருஷ்ணனுடைய கருணை தான். அதே சமயம் நம்ம அகங்காரப்படும்போது கிருஷ்ணர் நமக்கு சரியான நேரத்தில் பாடம் கற்பிப்பார். அப்புறம் நேற்று உபன்யாசத்தில் படிச்சிருந்த மாதிரி நம்ம எப்பவுமே கிருஷ்ணரை டிபெண்ட் பண்ணி கிருஷ்ணரே சார்ந்திருக்கணும். கிருஷ்ணரை இப்போ குந்தி மாறனி கிருஷ்ணரை சார்ந்திருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ணா இப்போ எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் இந்த பெயர் பட்டியலில் கூட மிஞ்சாது, ஏன்னா நீங்கள் இருக்க போய் தான் இதெல்லாம், நீங்கள் இருக்க போய் தான் என்ன சொன்னாங்க, ஒரு ஒரு உடலிலிருந்து உயிர் மறந்து விடும்போது குறிப்பிட்ட உடலின் பெயரும் புகழும் முடிந்து விடுகின்றன, அதே போலவே எங்களுடனே நீங்கள் இருக்காவிட்டால், இப்போ நீங்கள் எங்கள் கூட இல்லைன்னா நாங்கள் பாண்டவன்னு சொல்லிக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் எங்கள் கூட யாதவன்னு சொல்லிக்கிறதுக்கோ எந்த புகழும் இருந்திருக்காது, பாகவதத்தில் உங்கள் பேரே வந்திருக்காரு. கிருஷ்ணரோட சம்மந்தப்படலைன்னா யாதவர்னோ பாண்டவர்கள்னோ இல்லை விஷ்ணு குலத்தவர்னோ நம்ம பேசியிருக்க மாட்டோம். எவ்வளோ குலங்கள் இருக்குது, எவ்வளோ இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம ஏன் பேசுறது இல்லை, ஏன்னா கிருஷ்ணர் அவங்க கூட சம்மந்தப்படலை. அப்போ குந்தி மகாராணிக்கு நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க, கிருஷ்ணர் எங்கூட சம்மந்தப்பட்டதுனால தான் இப்போ கிருஷ்ணர் எங்களை விட்டு போயிட்டா அவ்வளோதான், எங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே வேஸ்ட், எல்லாமே போயிடும். அப்போ அது கிருஷ்ணரோட சம்மந்தப்பட்டிருந்ததுனால தான் அது குந்தி மகாராணி நல்லா புரிஞ்சிருந்தாங்க, இல்லாட்டி எல்லாமே முடிஞ்சு போயிடும். கிருஷ்ணரோட சம்மந்தப்படலைன்னா ஜட உலகத்தில் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதனால தான் பிரபுபா ரொம்ப அழகாக சொல்வார், பகவத்கீதையில் நிறைய பேரெல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ ஒருத்தர் கேட்கலாம், கிருஷ்ணன் நேரடியாக பகவத்கீதை சொல்லணும், ஏன் இந்த பேரெல்லாம் படிக்கணும், அந்த ராஜா இருந்தார், இந்த ராஜா இருந்தார், அர்ஜுனன் தோட சங்கம் ஊதினார், பீஷ்மராவோட சங்கம் இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா, அதெல்லாமே கிருஷ்ணரோட சம்மந்தப்பட்டிருக்கும்பார். இங்கே இங்கே பாண்டவருடைய அந்த 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 மகாபாரதத்தில் யாரெல்லாம் பேர்கள்லாம் வந்திருக்கோ அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அது மகாபாரதத்திலையும் பாகவதத்திலையும் புராணங்கள்லையும் பகவத்கீதையிலையும் இடம்பெற்றிருக்கு. இல்லாட்டி என்ன பிரயோஜனம், நம்ம முதல்ல பேசிட்டு இருந்த மாதிரி எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம பேசுறது இல்லையே, காரணம் என்ன, அவங்க கிருஷ்ணரோட சம்மந்தப்படலை. ஸோ கிருஷ்ணரோட சம்மந்தப்பட்டவங்களை தான் நம்ம பேசுகிறோம், அதுதான் நமக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்குது, ஏன்னா அது பகவானுடைய லீலைகளில் அவங்க பங்கு எடுத்துட்டுருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எப்படி கிருஷ்ணர் இல்லாதது எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுமோ, அந்த மாதிரி பக்தி இல்லாமல் செய்யக்கூடிய செயல் எல்லாமே வந்து மனக்கற்பனையில் செய்யப்படுறதாகவும் பாகவதத்தில் சொல்லியிருக்கு. நம்ம முன்பே பேசிட்டு மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க இந்த உலகத்தில், அவங்களுக்கு பக்தி இல்லைன்னா அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க, மனக்கற்பனை மனங்கிற ரதத்தில் தான் பிரயாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. யசாச பக்தி பகவத கிஞ்சனா சர்வை குணை தத்திர சமாசிதேஸ்வரா ஹராவ பக்தஸ்ய குதோ மகாத்குணா மனோரதாவது உபகி. பகவத் பக்தி இல்லாதவங்க இந்த உலகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கலாம், பெரிய தலைவர்களாக இருக்கலாம், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கலாம். அதே மாதிரி பக்தி இருக்கிறவங்க ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கலாம், சாதாரண நிலையில் இருக்கலாம். ஆனால் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, யஷாஸ் பக்தி பகவத் அக்கீஜினா சர்வை குணை தத்ர சமாசதி சுரா, சுரானா தேவர்கள், எல்லா தேவர்கள்ட்ட உள்ள தெய்வீ குணமும் ஒரு கிருஷ்ண பக்தன்ட்டு இருக்குமா, அவன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி. அதே சமயம் பக்தி இல்லாதவன் இந்த ஜட உலக கணக்குப்படி எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவன் மனக்கற்பில் தான் வாழ்ந்துட்டு இருப்பான். பாவம் ஹராவ பக்தசிய குதோ மகத் குணா, ஹராவ பக்த பக்த நல்லாதவன்ட்ட என்ன குணம் இருக்க போகுது, மனோரதாவதோ பகி, மனக்கற்பனையில் தான் வாழ்ந்துட்டுப்பான், மனரதோங்கிற குதிரையில் பிரயாணம் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதனால பாகவதத்தில் ஒரு ஒரு பக்கத்துலையும் பக்தி தன்னுடைய விசேஷத்தை வலியுறுத்தியிருக்கார் பாகவதத்தில். ஸோ பக்தி இல்லாதவங்க மனக்கற்பனை தான் வாழ்ந்துட்டுப்பாங்க. அப்போ அந்த மனக்கற்பனையில் என்ன ஆகிடும், அவங்க பக்தி இல்லாததுனால எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், என்னுடையது அப்படிங்கிற பொய் தன்னுள்ள பொய் அகங்காரத்தில் வாழ்ந்துருப்பாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவங்களால தன்னுடைய ஆத்மாவையும் காத்துக்கொள்ள முடியாது. அப்புறம் அந்த ஆத்மா முடிஞ்ச போனீங்க குந்திபேய் சொல்ல மாதிரி அவங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் முடிவடைஞ்சு பிரயோஜனம் அது. அதனால இன்னொரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அது, நம்ம ஏற்கனவே அடிக்கடி உபன்யாசத்தில் கோட் பண்ணி. அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, பகவத் பக்தி ஹீனசிய, பகவத் பக்தி இல்லாதவங்க ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக, உயர்ந்த குளத்தில் பிறந்திருக்கலாம், சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கலாம், ஜபம் பண்ணலாம், தபம் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் இந்த உலகத்தில் நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் பார்த்தோன்னா நிறைய பேர் உயர்ந்த குளத்தில் பிறந்திருக்காங்க, சாஸ்திரம்லாம் படிச்சிருக்காங்க, வேதங்கள் புராணங்கள்லாம் படிச்சிருக்காங்க. பகவத் பக்தி ஹீனஸ்ய, ஆனால் பக்தி இல்லை அவங்ககிட்ட, அவங்ககிட்ட பக்தி இல்லை, ஆனால் இதெல்லாம் இருக்குது. உயர்ந்த குளத்தில் பிறந்திருக்காங்க, நல்ல சாஸ்திரம் படிச்சிருக்காங்க, தபம் பண்ணுறாங்க, ஜபம் பண்ணுறாங்க, மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்க. பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாதி சாஸ்திர ஜபஸ்த அப்ராணசிய கிதேகசிய, உடல்ல ஆத்மா இல்லைல, உயிர் இல்லைன்னா என்ன பிரயோஜனம், மண்டலம் லோகரஞ்சனம். சில சமயங்களில் இறந்து போன உடலுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா, இறந்து போன வீட்டில் போனால் அதுக்கு பயங்கரம் அலங்காரம் பண்ணி இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம், அப்ராணசிய தேகசிய, ஆத்மா இல்லாத உடலை என்ன அலங்காரம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லையோ, அதுபோல கிருஷ்ண உணர்வு இல்லாத செயல்கள் எல்லாமே பிரயோஜனம் இல்லாதது தான். அப்ராணசிய தேகசிய மண்டலம் லோகரஞ்சனம், இந்த உலகத்தில் அப்படி தான் நடந்துட்டு. அதனால குந்தி மகாராணி இதை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க, கிருஷ்ணா நீங்கள் இப்போ எங்களை விட்டு போகிறீங்கிறீங்க, நீங்களை போயிட்டா, நீங்கள் எங்களை விட்டு போயிட்டா என்ன பிரயோஜனம், எங்களுடைய செயல் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும், அவ்வளோதான், பிரயோஜனமே இல்லை. அதனால் தயவுசெய்து எங்களை விட்டு போகாதீங்க, நீங்கள் எங்கள் கூடியே இருங்க அப்படின்னு ஒரு ஒரு பிரார்த்தனையும் குந்தி மகாராணி கிருஷ்ணகிட்ட அன்பான வேண்டுகோள் வைக்கிறாங்க. ஜாய் ஸ்ரீ குந்தி மகாராணிக்கு, ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஸ்ரீல பிரபுபாதிக்கு, ஜெய கோஸ்வாமி. இதாவது கருத்துக்கள் தான், சந்தேகங்கள் கேள்விகள் கருத்துக்கள்.